மாவீர மகுடம். மூத்த உறுப்பினர் லெப்டினன்ட் செல்லக்கிளியம்மாள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 ஆடி 23 அன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஸ்ரீலங்கா படையின் மீதான கன்னிவெடி கரந்தடி தாக்குதலின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவர் செல்லக்கிளியம்மாள். புகழ்பெற்ற திருநெல்வேலி தாக்குதலில் வீரச்சாவை அணைத்துக் கொண்டவர். விடுதலை புலிகளின் இயக்க வளர்ச்சிக்கு தேசிய தலைவருக்கு தோள் கொடுத்தவர் செல்லக்கிளியம்மாள். 1983 ஆம் ஆண்டு ஜூலை 23 இரவு 11 மணியளவில் திருநெல்வேலி சந்தியை கடந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு வெள்ளை நிற டெலிகாவான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வானை செல்லக்கிளியம்மான் செலுத்த அவருக்கு அடுத்து கையில் SMGயோடு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கின்றார் விக்டர். அவரை அடுத்து பின்பகுதியில் தேசிய தலைவர் மற்றும் ஏனைய போராளிகள். முன்பு திட்டமிட்டபடி வேன் தபார்பட்டி சந்தியில் நிற்க எல்லோரும் கீழே இறங்குகிறார்கள். அங்குதான் கன்னிவெடி புதைக்க வேண்டும். வேன் அந்த இடத்தில் நின்று அவர்கள் இறங்க அந்த அயலில் உள்ள மக்கள் ஆர்வம் கேட்டு வெளிவரத் தொடங்கினார்கள். உடனே விக்டரும் செல்லக்கிளியும் சிங்களத்தில் உறக்க கதைத்தபடி அந்த வீதியில் நடக்க தொடங்க வெளியே எட்டி பார்த்த தலைகள் அத்தனையும் வீட்டுக்குள் புகுந்துவிட்டன. இவர்கள் இராணுவ சீருடையில் இருந்ததால் அவர்கள் சிங்கள இராணுவம் என்று எண்ணிவிட்டார்கள். அதனால் தான் அவர்கள் அனைவரும் வீட்டின் விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு யாரும் வெளிவரவில்லை. அச்சத்தில் உள்ளே சென்று விட்டார்கள் இராணுவத்தினர் என எண்ணி. உடனே திட்டமிட்டபடி அப்பையாணன் விக்டர் செல்லக்கிளி மூவரும் வெடிகளை புதைக்க ஆரம்பித்தார்கள். விக்டரும் செல்லக்கிளியும் திக்கானால் அந்த ரோட்டிலேயே கிடங்கி விட்டுகிறார்கள். கன்னி வெடி புதைப்பது பெரிய வேலை. வெடிமருந்து தயார்படுத்துகையில் வெடிமருந்தின் நச்சுத்தன்மையால் தலை பிடிக்கும். அந்த இறுக போட்ட தார் வீதியில் கிடங்கு வெட்டுவது என்பது அவ்வளவு சாதாரண விடயமல்ல. அதைவிட தாக்குதல் நடந்தால் சண்டையும் போட வேண்டும். சுமார் நள்ளிரவு 12 மணியளவில் தலாளியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஜீப் வண்டியிலும் ஒரு ட்ரக் வண்டியிலும் இராணுவத்தினர் வருவது வழக்கம். அந்த ஜீப்பில் 4 சிங்கள படையினரும் ட்ரக்கில் 10 பேரும் அந்த அளவில் தான் வருவார்கள் என்ற தகவல் இவர்களுக்கு கிடைத்தது. எனவே யாழ் பல்கலைக்கழக பின்வீதி தலாளி ஓட்டை சந்திக்கும் இடமாகிய தபால்பட்டி சந்தியில் கன்னிவெடியை புதைத்து இரண்டாவதாக வரும் வாகனத்துக்கு கன்னிவெடியால் தாக்க முன்னால் வரும் வாகனத்தை சுட்டு மடக்குவதென்று திட்டம் வகுத்தார்கள். அதன்படி திருநெல்வேலி சந்தியில் ஒரு தொலைத்தொடர்பு மூலமாக அவர்களுடைய வரவை இவர்களுக்கு அறிவிக்கும்படி தயார்படுத்தியிருந்தார்கள். விக்டரும் செல்லக்கிளியும் அப்பையாண்ணனும் கன்னிவெடி தயார்படுத்திக் கொண்டிருக்கும் போது மற்ற எல்லோரும் அருகில் உள்ள வீடுகளின் சுவர்களின் உள்ளே பாய்ந்து தமக்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்து நின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் இடம் கிடைத்தது. கன்னிவெடியை புதைத்துக் கொண்டிருக்கையில் விக்டர் விலகி தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தின் சுவரின் உள்ளே பாய்ந்தார். சுவர் அவரை விட உயரமாக இருக்க பின்பு வழியில் குதித்து உயரமாக வைப்பதற்காக தெருவில் தேடி பெரிய கற்களை எடுத்து உள்ளே போட்டு தன் உயரத்தை சரிப்படுத்திக் கொண்டார். அந்த சுவரின் மறைவை கொண்டு தன் நிலையை சீர்படுத்திக் கொள்கிறார். துப்பாக்கியை தோளில் வைத்து இயக்கி பார்க்கும் விதங்களையும் துப்பாக்கி இலகுவாக இயக்க முடியுமா என்பதையும் சரிபார்த்துக் கொள்கின்றார். தேசிய தலைவர்கள் தபால்பட்டி சந்தியிலிருந்து திருநெல்வேலி பக்கமாக உள்ள ஒரு வீட்டின் சுவரின் பின்னே நிலையை எடுத்து தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கையில் தொலைத்தொடர்பு செல்லக்கிளியை அழைக்கிறது. செல்லக்கிளியமான அவசரமாக தன் வேலையை முடித்துக்கொண்டு மீதி வேலையை அப்பையாண்ணியிடம் விட்டுவிட்டு தனது நிலைக்கு செல்கின்றார். செல்லக்கிளியம்மான் அருகில் உள்ள ஒரு கடையின் மேல் வெடிவைக்கும் கருவியோடு தானியங்கி எந்திர துப்பாக்கியோடும் தயாராகி நிற்கிறார். வெளிச்சம் இவர்களுக்கு தெரிந்தது. ஆனாலும் வேலை முடியவில்லை. அப்பையாண்ணன் வெளிச்சம் வருகிறது, கெதியா வாங்கோ என்று விக்டர் கத்தினார். அப்போதுதான் அப்பையாண்ணன் வயர் ரோல்களுக்கு டேப் சுத்தி கொண்டிருக்கும் போது தொலைத்தொடர்பு அழைக்கிறார். அம்மான், நாங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான், முன்னால ஜீப் பின்னால ட்ரக் என்று அறிவித்தார். எனவே அம்மான் ட்ரக் வண்டிக்கு கண்படியால் தாக்க முன்னால் வரும் ஜீப்பை தாக்க தயாராகி கொண்டிருக்கையில் வெளிச்சங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜீப்பை இவர்களிடம் வரவிட்டு பின்னால் வரும் ட்ரக் வண்டியை கண்ணிவடியால் தாக்கி அதில் தப்புவர்களை சுடுவதாகத்தான் திட்டம் திட்டப்பட்டது. ட்ரக் வண்டியில் பின்பக்கமாக இருப்பவர்களை சுடக்கூடியவாறு விக்டர் என்றார். விக்டரையும் தாண்டுபவர்களை கவனிக்க தேசிய தலைவரோடு சில தோழர்கள் நின்றார்கள். வெளிச்சங்கள் திருநெல்வேலி சந்தியை கடந்து வந்து கொண்டிருந்தது. முன்னால் இரண்டு விளக்குகளோடு ஒரு வாகனம். அந்த விளக்குகளுக்கு இடையிலான இடைவெளியை கொண்டு அது ஜீப் என்று புரிந்து கொண்டார்கள். அடுத்து ட்ரக் மெல்ல வந்து கொண்டிருந்தது. இவர்கள் ஜீப்பை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்க ஜீப் விக்டர் நின்ற இடத்தை தாண்டி கண்ணிவடி வைத்த இடத்தை அண்மித்த போது கண்ணிவடி வெடிக்கப்பட்டு விடுகிறது. இவர்களுக்கு அதிர்ச்சி. என்ன நடந்தது என்று சிந்திக்க நேரமில்லை. உண்மையில் ஜீப் வண்டியை விட்டு பின்னால் வரும் ட்ரக் வண்டிக்கே கண்ணிவடி வைக்க இருந்தார்கள். அதன் பின் அந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று கூட அவர்கள் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதை வெடிக்க வைக்க நினைத்த செல்லக்கிளியமான அந்த சண்டையில் வீரச்சாவை தழுவி கொண்டார். சிந்திக்க நேரமில்லை. உடனே எல்லோரும் சுடத் தொடங்கினார்கள். ஜீப்பின் வெளிச்சம் அணியவில்லை. எனவே பின்னால் நடப்பதை யாருக்கும் தெரியவில்லை. இரு விளக்குகளையும் குறிபார்த்து சுட்டார்கள். விளக்கு உடைந்ததும் பின்னால் நின்ற ட்ரக்கின் வெளிச்சத்தில் ஜீப்பில் வந்த இரண்டு உருவங்கள் இறங்குவதை கண்டவற்றை நோக்கியும் ஜீப்பை நோக்கியும் ரவை கூட்டில் போடப்பட்டிருந்த அத்தனை குண்டுகளையும் சுட்டுத் தள்ளினார்கள். ஜீப் வண்டி விக்டரையும் தாண்டும் போது விக்டர் தன் தலையை சுவருக்கு உள்ளே இழுத்து கொண்டு நிற்கும் போது மிக பெரியதொரு சத்தம் கண்ணிவடி வெடிக்கிறது. விக்டர் தலையை நிமித்தி பார்க்க ஒரே புழுதி மண்டலம். மங்களாக ஒருவன் வெடித்த ஜீப்புக்கு அருகில் ஓடி வருவது தெரிந்தது. அவனை குறிவைத்து விசையை அழுத்த சில குண்டுகள் அவனின் உடலில் பாய அவன் தூக்கி எறியப்படுகிறான். அப்படியே சுருண்டு விழுந்து விட்டான். இன்னொருவன் ஓடிவர அவனை நோக்கியும் சுட அவன் மீண்டும் ஓடிவர மீண்டும் சுட குண்டுகள் அவனை வீழ்த்தவில்லை. ஆனால் காயத்தோடு பல்கலைக்கழக பின் வீதியால் அவன் ஓடினான். விக்டர் அவனை திரும்பிச் சுட்டான். வான்லாக உயர்ந்த புழுதி மண்டலம் அடங்கவில்லை மற்றும் தகுந்த வெளிச்சமில்லை. எனவேதான் சரியாக சுட முடியவில்லை அவர்களால். அந்த இராணுவத்தின் ஓடிவிட ஜீப்புக்கு கிட்டே ஒன்றோ இரண்டோ துப்பாக்கிகள் விக்டரை நோக்கி சுட்டன. அந்த சுவாலியை விக்டர் கண்டான். தன் இயந்திர துப்பாக்கியால் அந்த சுவாலையை மையமாக வைத்து சில வேட்டுக்களை தீட்டார். பின் அதுவும் அடங்கிவிட்டது. மேலும் ஒரு சில உருவங்கள் தெரிய அவற்றையும் நோக்கி சில குண்டுகளை சுட்டார். துப்பாக்கி திடீரென்று நின்றுவிட்டது. விக்டருக்கு விளங்கிவிட்டது. போடப்பட்ட குண்டுகள் தீர்ந்து விட்டன. குண்டுகள் நிரப்பப்பட்ட மறு ரவையை மாற்றி மீண்டும் சுட்டான். அதேவேளை பின்னால் வந்த ட்ரக் வண்டியின் சாரதி வெளிச்சத்தை பார்த்தான். அவன் உடல் சில்லிட்டது. பெரிய வெளிச்சத்தையும் ஜீப் மேலே தூக்கி எறியப்பட்டதையும் கண்ட சாரதி தன்னை அறியாமலேயே பிரேக்கை எறுக அழுத்தினான். வண்டி பிரேக் போட்டு நின்றதும் ட்ரக்கின் பின்புறத்தில் இராணுவத்தினர் தம் துப்பாக்கி தயாராக்கியவாறு இருக்கையிலிருந்து எழத் தொடங்கினார்கள். தேசிய தலைவர்கள் தன்னை இரு வாகனங்கள் தாண்டு மட்டும் சுவரின் மறைவிலேயே குந்தியிருக்க இரண்டு வாகனங்களும் அவரை தாண்டுகிறது. சிறிதாக நிமிர்ந்து பார்க்கும்போது ஜீப் வண்டி கண்ணிவடியை நெருங்கிக் கொண்டிருக்க ட்ரக் அவருக்கு 20 யார்ட் தூரத்தில் சென்று கொண்டிருக்க கண்ணிவடி வெடித்தது. ட்ரக் அவருக்கு மிக கிட்ட கையில் எட்டி பிடிக்குமா போல் தூரத்தில் பிரேக் போட்டதால் குலுங்கி நிற்க அவர் எப்போதும் வைத்திருக்கும் G3 வெடிக்க தொடங்கியது. ட்ரக்கின் இருக்கையிலிருந்து இராணுவத்தினர் எழுந்தும் எழாததுமான நிலையில் அவரின் துப்பாக்கி சடசடத்தது. இராணுவத்தினரை வரிசையாக அவர் சுட்டுத் தள்ளினார். சற்றும் எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த திருப்பம் தேசிய தலைவருக்கு ஆபத்தின் உச்ச எல்லை ஏற்படுத்தியது. ஆனாலும் எதிர்பாராத திருப்பம் இந்த போரின் முழு வெற்றிக்கு வழியமைத்தது. மிக துரிதமாக குறி தவறாமலும் துப்பாக்கியை கையாள்வதில் முதன்மையாளராக திகழும் தேசிய தலைவரிடம் ட்ரக்கில் வந்த 8 இராணுவத்தினரும் சிக்கியதே முழு வெற்றிக்கு வழிகோலியது. ட்ரக் மிக கிட்டவாக நிற்பதால் இலகுவாக அவரால் சுட முடிந்தது. தெரு விளக்குகள் அணைந்து விட்டன. ஒவ்வொருவராக குறிபார்த்து இராணுவத்தினரை சுட்டார்கள். அவர் தன்னுடைய அபார ஆற்றலால் சிங்கள படையை வீழ்த்திவிட்டார். சாதுரியமாக இருந்தும் இராணுவத்தினர் ட்ரக்கிலிருந்து கீழே சில்லுக்குள் புகுந்து கொண்டு மறைந்திருந்து தாக்குதலை ஆரம்பித்தார்கள். விக்டரின் இடத்திலிருந்து சற்று முன்னோக்கி எதிரில் இருந்த ஒழுங்கையிலிருந்து பசிர்காக்கா ஜீப்பை நோக்கி சுட்டுக் கொண்டிருந்தார். அப்பைய அண்ணன் அருகிருந்து ஓடிவரும் ஒருவனை கண்டுவிட்டார். உடனே அவனையும் சுடுவென்று அந்த இராணுவத்தினையும் சுட்டார்கள். எல்லா தாக்குதல்களும் நிறைவு பெற்றன. உடனே விக்டர் அம்மானை காணல என்று கத்தினார். டேய், அம்மானுக்கு வெடிவெழுந்துட்டு என்று கத்தினார்கள். வானில் உடனே செல்லக்கிளியமான ஏற்றி செல்வதற்கு தயாரானார்கள். ஆனாலும் அவரது உடல் குளிர்ந்திருந்தது. ஆம், அவர் தாயக மண்ணை முத்தமிட்டிருந்தார். லிங்கன் இறுதியாக இராணுவத்தினரின் தலையில் போட ரெஜி ஆயுதங்களை பொறுக்கினார். வேன் புறப்பட தொடங்கும் மழையும் மெதுவாக தன் கரங்களால் வாழ்த்து தெரிவித்தது. ஆம், அன்று செல்லக்கிளியம்மானின் வீழ்ச்சாவுக்காக இடிய மின்னலும் சேர்ந்து இறுதி வணக்கம் செலுத்தி
நூறு வித்துக்கள் விழுந்தன எல்லாம் எங்கள் குருதியல்லோ அத்தனை உயிரும் ஆகுதியாயின அவர்கள் எங்கள் பருதியல்லோ அவர்கள் எங்கள் பருதியல்லோ எத்தனை நூறு வித்துக்கள் விழுந்தன எல்லாம் எங்கள் குருதியல்லோ அத்தனை உயிரும் ஆகுதியாயின அவர்கள் எங்கள் பருதியல்லோ அவர்கள் எங்கள் பருதியல்லோ நட்டில் விளைவுத்து கிளை என பெத்த புகழ் பெற்ற தமிழரை வதைத்தாரே சொத்தை பறித்தெத்தர் கழித்தனர் ரத்தம் வர குத்தி கிழித்தனர் நித்தம் இது சித்தம் என இவர் சகிப்பாரோ சொத்தை பறித்தெத்தர் கழித்தனர் ரத்தம் வர குத்தி கிழித்தனர் நித்தம் இது சித்தம் என இவர் சகிப்பாரோ இத்தனை எல்லாம் எங்கள் குருதியல்லோ
கரிதுட்ட பகையன முட்டி பகையட்டி கலையன கொட்டி கொடுத்துட்ட பொற்கரம் உமதல்லோ. வெட்டி சரிதுட்ட பகையன முட்டி பகையட்டி கலையன கொட்டி கொடுத்துட்ட பொற்கரம் உமதல்லோ. எத்தனை நூறு வித்துக்கள் விழுந்தன எல்லாம் I'm not afraid.